சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 31, 2024. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. ஏசாயா: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரேயல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொரிந்தியர். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மசுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவுமாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து எபிரேயர். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். மத்தேயு. அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பெயல் செப்பூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடியில்லை என்றார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதாயிருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. மத்தேயு. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100 ஆகவும் சிலது 60 ஆகவும் சிலது 30 ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடே உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. யோவான். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமிகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதின் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது. இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது. மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். யதார்த்தம் என்பது ஆன்மீகம், இணக்கமானது, மாறாதது, அழியாதது, தெய்வீகமானது, நித்தியமானது. ஆன்மீகத்திற்கு புறம்பான எதுவும் உண்மையானதாகவோ, இணக்கமாகவோ அல்லது நித்தியமாகவோ இருக்க முடியாது. பாவம், நோய் மற்றும் இறப்பு ஆகியவை ஆவியின் அனுமான எதிர்முனைகளாகும். மேலும் அவை யதார்த்தத்தின் முரண்பாடுகளாக இருக்க வேண்டும். அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, ஜீவன், உண்மை, அன்பு, ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள், அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. தெய்வீகமானது, எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். தெய்வீக மனோதத்துவம் ஆன்மீக புரிதலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடி அனைத்தும் மனம் என்பதையும், மனமே கடவுள், சர்வ வல்லமை, எங்கும் நிறைந்திருப்பது, சர்வ அறிவாற்றல், அதாவது அனைத்து சக்தி, எல்லா இருப்பு, அனைத்து விஞ்ஞானம் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது. எனவே அனைத்தும் உண்மையில் மனதின் வெளிப்பாடு. நமது பௌதிக மனித கோட்பாடுகள் அறிவியலற்றவை. கடவுளை பற்றிய உண்மையான புரிதல் ஆன்மீகம். அது வெற்றியின் கல்லறையை பறிக்கிறது. இது சிந்தனையை தவறாக வழிநடத்தும் தவறான ஆதாரங்களை அழித்து மற்ற கடவுள்களை அல்லது மற்ற சக்திகள் என்று அழைக்கப்படும் பொருள், நோய், பாவம் மற்றும் மரணம் உயர்ந்த அல்லது ஒரே ஆவிக்கு எதிரானது. உண்மை ஆன்மீக ரீதியில் கண்டறியப்பட்டது, அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அது பிழையை விலக்கி நோயுற்றவர்களை குணப்படுத்தும். உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவி அளிக்கிறது. சங்கீதக்காரன் கூறுகிறார், உயரத்தில் உள்ள கர்த்தர் திரளான தண்ணீரின் இறைச்சலை விட, ஆம், கடலின் வலிமையான அலைகளை விட வலிமையானவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிதல் என்பது உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் இடையிலான எல்லை கோடு. ஆன்மீக புரிதல் மனதை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல. அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து விஷயங்களின் உண்மை. உடல் புலன்கள் கடவுளின் எந்த ஆதாரத்தையும் பெற முடியாது. அவர்களால் கண் மூலம் ஆவியை பார்க்கவோ காது வழியாக கேட்கவோ முடியாது. மேலும் அவர்களால் ஆவியை உணரவோ சுவைக்கவோ மணக்கவோ முடியாது. மிகவும் நுட்பமான மற்றும் தவறான பெயரிடப்பட்ட பொருள் கூறுகள் கூட இந்த புலன்களின் அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டவை. மேலும் அவை பொதுவாக கூறப்படும் விளைவுகளால் மட்டுமே அறியப்படுகின்றன. கிறிஸ்தவ அறிவியலின் படி மனிதனின் உண்மையான உணர்வுகள் ஆன்மீகம் தெய்வீக மனதிலிருந்து வெளிப்படுகிறது. எண்ணம் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கிறது. ஆனால் உணர்வோ அல்லது அறிக்கையோ ஜட உடலிலிருந்து மனத்திற்கு செல்வதில்லை. பரஸ்பர தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவருடைய யோசனை மனிதன். விஷயம் உணர்வு பூர்வமானது அல்ல. நன்மை அல்லது தீமை, இன்பம் அல்லது துன்பம் ஆகியவற்றை அறிய முடியாது. மனிதனின் தனித்துவம் பொருள் அல்ல. மனிதர்கள் சொர்க்கம் என்று அழைக்கும் இந்த அறிவியலை இனிமேல் தனியாக பெறவில்லை. ஆனால் இங்கே இப்போதும் அது காலத்துக்கும் நித்தியத்துக்கும் இருப்பதே பெரிய உண்மை. உண்மையை புரிந்து கொள்வதற்கு முன் உண்மையின் ஆன்மீக உணர்வை பெற வேண்டும். நாம் நேர்மையாகவும் தன்னலமற்றவர்களாகவும் அன்பானவர்களாகவும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் இருப்பதால் மட்டுமே இந்த உணர்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. நேர்மையான மற்றும் நல்ல இதயத்தின் மண்ணில் விதை விதைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் அது அதிக பலனை தராது. ஏனென்றால் மனித இயல்பில் உள்ள ஸ்வீனிஷ் உறுப்பு அதை வேரோடு பிடுங்குகிறது. இயேசு சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் தவறிழைக்கிறீர்கள். வேதத்தின் ஆன்மீக உணர்வு விஞ்ஞான உணர்வை வெளிப்படுத்துகிறது. மேலும் இது மார்க்கு நற்செய்தியின் கடைசி அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள புதிய மொழியாகும். வெளிப்படுத்துதல் 21:1 நாம் வாசிக்கிறோம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. வெளிப்படுத்துபவர் மரணம் என்று அழைக்கப்படும் மனித அனுபவத்தின் இடைநிலை கட்டத்தை இன்னும் கடக்கவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தார். புனித ஜானுக்கு இந்த தரிசனம் எந்த அர்த்தத்தில் வந்தது? பார்ப்பதற்கான பொருள் காட்சி உறுப்புகள் மூலம் அல்ல. ஏனெனில் ஒரு அற்புதமான காட்சியை எடுக்க ஒளியியல் போதுமானதாக இல்லை. இந்த புதிய வானமும் புதிய பூமியும் பூமிக்குரியதா அல்லது வானமா, பொருளா அல்லது ஆன்மீகமா? மனிதனின் விண்வெளி உணர்வால் அத்தகைய பார்வையை புரிந்து கொள்ள முடியாததால் அவர்கள் முந்தையவர்களாக இருக்க முடியாது. வெளிப்படுத்துபவர் நமது இருப்பு விமானத்தில் இருந்தார். அதே நேரத்தில் கண்ணால் பார்க்க முடியாததை, ஈர்க்கப்படாத சிந்தனைக்கு கண்ணுக்கு தெரியாததை காண்கிறார். பரிசுத்த எழுத்தின் இந்த சாட்சியம் விஞ்ஞானத்தில் உண்மையை நிலைநிறுத்துகிறது. வானமும் பூமியும் ஒரு மனித உணர்வுக்கு கடவுள் அருளும் அந்த உணர்வு ஆன்மீகமானது, மற்றொன்றுக்கு ஒளியற்ற மனித மனம். பார்வை பொருள் சார்ந்தது. பொருள் மற்றும் ஆவி என்று மனித மனம் எதை சொல்லுகிறதோ அது நிலைகளையும் நனவின் நிலைகளையும் குறிக்கிறது என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. இந்த விஞ்ஞான உணர்வோடு மற்றொரு வெளிப்பாடாக இருந்தது பரலோகத்திலிருந்து பிரகடனப்படுத்தப்பட்டது உயர்ந்த இணக்கம், கடவுள் நல்லிணக்கத்தின் தெய்வீக கொள்கை. எப்போதும் மனிதர்களுடன் இருக்கிறார், அவர்கள் அவருடைய மக்கள். எனவே மனிதன் இனி ஒரு பரிதாபகரமான பாவியாக கருதப்படவில்லை. ஆனால் கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக கருதப்படுகிறான். ஏனெனில் செயின்ட் ஜானின் வானங்கள் மற்றும் பூமியின் உடல் உணர்வு மறைந்துவிட்டது. மேலும் இந்த தவறான உணர்வுக்கு பதிலாக ஆன்மீக உணர்வு இருந்தது. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணக்கூடிய அகநிலை நிலை, இது ஆன்மீக யோசனை மற்றும் யதார்த்தத்தின் உணர்வை உள்ளடக்கியது. இந்த இருத்தலின் தற்போதைய நிலையில் மனிதர்களுக்கு அத்தகைய அங்கீகாரம் சாத்தியமாக உள்ளது மற்றும் சாத்தியமாக உள்ளது என்று முடிவு செய்வதற்கான வேதபூர்வ அதிகாரம் இதுதான். நாம் இங்கேயும் இப்போதும் மரணம், துக்கம் மற்றும் வலியை நிறுத்துவதை பற்றி உணர முடியும். இது முழுமையான கிறிஸ்தவ அறிவியலின் முன்னறிவிப்பு. அன்பே துன்பப்படுபவரே, உறுதியுடன் இருங்கள். ஏனெனில் இந்த உண்மை எப்போதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் தோன்றும். இனி வலி இருக்காது, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். இதை படிக்கும் போது கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இந்த ஆன்மீக உணர்வு தற்போது சாத்தியமாகும். உண்மையான மற்றும் நித்தியத்தை பற்றி அறிந்து ஆவியின் ஆட்சிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தயாராவோம். உலகளாவிய நல்லிணக்கத்தின் ஆட்சி மற்றும் ஆட்சி, இது இழக்கப்படவோ அல்லது எப்போதும் காணப்படாமலோ இருக்க முடியாது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.